நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, பரண்மேல் ஆடு வளர்ப்புன்னு சொல்லப்படுற பனை முறையில் ஆடுகளை வளர்க்கும் போது அதற்கான கொட்டகைகள் எப்படி அமைக்கப்படணும், பனையில் வளர்க்கக்கூடிய ஆடுகளை தேர்ந்தெடுக்கும் போது பனையாளர்கள் எதை எதையெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் போன வார நிகழ்ச்சியில் சரணம்பட்டியில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மையத்திலிருந்து கால்நடை மருத்துவர் ஆறுமுகம் அவங்க நமக்கு சொன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் இந்த பனைமுறை ஆடு வளர்ப்பில் ஆடுகளுக்கான தீவனம் மற்றும் நோய் மேலாண்மை பற்றி சொல்ல இருக்காங்க. வாங்க கேட்போம்.
ஆடுகள் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் சார், முதல்ல கவனம் செலுத்த வேண்டியது அதனுடைய தீவனம் இல்லைங்களா? இப்போ ஒரு பண்ணை முறையில் ஆடுகளை வளர்க்கும் போது என்னென்ன மாதிரி தீவனங்கள் அந்த ஆடுகளுக்கு கொடுக்கணும், அதுக்கு வந்து அந்த பண்ணையில என்ன வசதிகள் இருக்கணும்?
தீவன பராமரிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆட்டோட வளர்ச்சி வேகம், ஆட்டோட ஆரோக்கியம், ஆட்டோட இனப்பெருக்கம் அனைத்துமே அந்த தீவன பராமரிப்புல தான் இருக்கும். அப்ப நம்ம ஆட்டு பண்ணை அமைக்க போறதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டு பண்ணைய அமைக்கிறோம், தீவிர முறையில வளர்க்க போறோம், பரண்மேல் அல்லது சல்லடை தரை அமைச்சு அடக்கிறோம், இல்ல நம்ம தரையில கூட சிமெண்ட் தரை அமைச்சு பென் அண்ட் ரன் என்று சொல்லக்கூடிய கொட்டகை மற்றும் திறந்த வெளியில அமைக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னாலே நம்ம அதற்கு தேவையான அனைத்து தீவனத்தையும் அதுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் நம்ம தான் கொடுக்கணும். அப்ப இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப நம்ம ஒரு பாட்டு பண்ணை அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட விவசாய நிலம் எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு தீவன பயிருக்கு ஒதுக்க முடியும் அதை நம்ம முடிவு பண்ணிக்கணும். அப்போ அடிப்படையில ஒரு ஏக்கர்ல தீவன பயிர்களை நம்ம வளர்த்தோம்னா 30 ஆடுகள் மற்றும் அதன் குட்டிகளை நம்மளால வளர்க்க முடியும். இப்ப இந்த ஒரு ஏக்கர்ல தீவனப்பயிர் வளர்க்க போறோம்னா அதுக்கு தேவையான தண்ணீர் வசதி நம்மகிட்ட இருக்குதா? முதல்ல எல்லா தீவனப்பயிர்களுமே ஓரளவுக்கு நம்மகிட்ட இருக்கிற எல்லா விளை நிலங்கள்லயும் வளரக்கூடியதாகத்தான் நம்ம பல்கலைக்கழகங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கு, அதனால அதுல பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த நிலம் விவசாயம் பண்ணக்கூடிய நிலமாகவும் தண்ணீர் வசதி, குறிப்பா இன்னைக்கு வந்து தண்ணீர்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அந்த தண்ணீர் சிக்கன நடவடிக்கைக்கான தெளிப்பு நீர் பாசனம், மழை நீர் தூவி, சொட்டு நீர் பாசனம் இதெல்லாமே நம்ம செயல்படுத்த முடியும். ஆனால் அடிப்படையில ஒரு ஏக்கருக்கு பயிர் செய்யக்கூடிய வந்து நிலம் தண்ணீர் வசதியோட நம்மகிட்ட இருக்கணும். இதுல என்னென்ன தீவன பயிர்கள் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அப்படியே கொஞ்சம் நினைத்து பார்க்கணும், வெள்ளாடு எப்படி மேயும் அப்படின்னு. வெள்ளாடு பொதுவா ஒரே இடத்துல செம்மறியாடு மேயற மாதிரி தலையை குத்தி மேய்ஞ்சிட்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. இங்க மேயும், புல்லு கீழே கடிக்கும், கொஞ்சம் செடியை கடிக்கும், உடனே அடுத்த செடிக்கு போயிடும், ஒரு குறிஞ்செடிக்கு போயிடும், அடுத்து காலை தூக்கி வச்சு மேயும். அதே மாதிரி மரத்திலிருந்து விழக்கூடிய இலை, தலை, காய், பூ இதெல்லாம் சாப்பிடும். நான் சொன்னதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகை வந்துருச்சு. அப்ப வெள்ளாடு வந்து ஓடி ஓடி தேடி தேடி வகை வகையா மேயும் வெள்ளாடு. இது பாட்டு மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். வெள்ளாட்டோட தீவன தேவை எப்படி இருக்கணும் இந்த பாட்டிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய தீவனம் வகை வகையா இருக்கணும், இலை தலையோட இருக்கணும், புல்லுகளும் இருக்கணும். இங்க வெள்ளாடு இயல்பா மேயும் போது பார்த்தோம்னா அது புல் வகைகளை விட இலை தலையத்தான் விருப்பமா சாப்பிடும். நீங்க கொஞ்ச நேரம் வெள்ளாடு மேயும் போது பாத்தீங்கன்னா தெரியும், புல் வகைகளை சாப்பிடுறத விட இலை தலைகளை ஒரு 80% அளவுக்குமே இலை தலை தான் சாப்பிடும், புல் வகைகள் குறைவா தான் சாப்பிடும். ஆனால் இந்த புல் வகைகளுக்கும் இலை தலைகளுக்கும் இருக்கிற சத்துக்கள் வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த புல் வகையோ இல்ல தானிய வகையோ இதுல வந்து பார்த்தோம்னா எரிசக்தி அதிகமாகவும் புரதச்சத்து குறைவாகவும் இருக்கும். இந்த இலை தலை அப்படின்னு சொல்றதுல புரதச்சத்து அதிகமாகவும் எரிசக்தி குறைவாகவும் இருக்கும். ஆனா ஒரு நல்ல வளர்ச்சி வேணும் அப்படின்னா இது ரெண்டும் பாதி பாதி 50-50 அப்படி இருந்தாதான் வந்து அந்த வளர்ச்சி வேகம் நல்லா இருக்கும். அப்போ புல்லு தானிய வகை பாதியும் இலத்தலை பாதியும் இருக்கிற மாதிரியான ஒரு தீவன பராமரிப்பு நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்ப இதை வந்து நம்ம பயிர் செய்ய போறோம். அப்ப என்னென்ன வகையான தீவன பயிர்களை பண்ணலாம் அப்படின்னா, புல்வகை தீவன பயிர்கள்னு பார்த்தோம்னா இந்த வீரிய ரக ஒட்டு புல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிச்சயமானது. கோ 4 இப்போ வேளாண்மை பல்கலைக்கழகம் கோ 5 வெளியிட்டு இருக்காங்க. கம்பு நேப்பியர் ஒட்டு புல்லான கோ 4 கோ 5 ரகம், இதே மாதிரி கினி கிராஸ்திரி GG3 என்று வெளியிட்டு இருக்காங்க அந்த புல் ரகம். அதே மாதிரி கொழுக்கட்டை புல், இந்த கொழுக்கட்டை புல் வந்து என்ன ஒரு விஷயம்னா, இப்போ அந்த கோ 4 கோ 5 அல்லது வந்து ஒரு கினி புல், அதோட புல்லோட அகலம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ இந்த ஆடுகள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வகை வகையா வேணும். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 வகையாவது புல் வகை அங்க இருக்கணும். அதுக்கு இந்த கொழுக்கட்டு புல் பாத்தீங்கன்னா குறைவாக தண்ணி தேவைப்படும். அதே மாதிரி நீங்க மானாவாரி நிலங்களை கூட சில வறட்சி பகுதிகளில் பாத்தீங்கன்னா அடப்புக்காடு என்று சொல்வார்கள், அங்கெல்லாம் வந்து இந்த கொழுக்கட்டு புல் கூடவே வந்து வேலி மசால் அல்லது வந்து முயல் மசால்னு சொல்லக்கூடிய பயிர் வகை தீவனங்களை பயிர் செஞ்சு அதுல ஆடு மாடுகள் மேய்ப்பாங்க. அது வந்து இப்போ தண்ணி இல்லாதப்போ காஞ்சிருந்தாலும் திரும்ப மழை வந்த உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் தலைத்து வந்துடும். அந்த அளவுக்கு ஆள் போல் தலைத்து அருகுவோல் வேரோடு என்று முன்னோர்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அருகுவோட ஒரு வகை தான் அது. இந்த கொழுக்கட்டை புல்லையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஆனா நம்ம இதை வந்து அறுத்து போடுறதுங்கிற பார்க்கும்போது நிறைய ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய உற்பத்தி பண்ண முடியாது. இப்ப கோ 4 கினிப்புல் மாதிரி நம்ம நிறைய உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப இந்த 3 புல் வகைகளை மனசுல வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா தானிய வகையை பொறுத்த அளவுக்கு அறுக்கறுக்க வரக்கூடிய கோயம்புத்தூர் தீவனச்சோளம் 29 இப்ப 31 வந்துவிட்டது. இந்த தீவனச்சோளத்தை வச்சுக்கலாம். வேற நம்ம தீவன மக்காச்சோளம், தீவன கம்பு, தீவனச்சோள வகைகள் வந்து நம்ம பயிர் செஞ்சுக்கலாம். அடுத்து புரதச்சத்து அதிகமா இருக்கிற இலை தள தீவனம் வேணும். அதுல இந்த பயிர் வகை தீவனம் என்று சொல்லக்கூடிய குதிரை மசால், வேலி மசால், முயல் மசால், அதே மாதிரி தீவன தட்டை, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா புரதச்சத்து இதுல அதிகமா இருக்கும். நீங்க குதிரை மசால் பாத்தீங்கன்னா ஒரு 22-23% புரதச்சத்து இருக்கும். அதே மாதிரி வேலி மசாலா 20%, முயல் மசால 19%, இது மாதிரி புரதச்சத்து இருக்கும். இது வந்து பயிர் வகை பசுந்தீவனம். அடுத்து மர வகை தீவனம். ஆடுகள் பொதுவாகவே மர இலைகளை விருப்பமாக சாப்பிடும். அதுல நம்ம தீவன மரங்களாக வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சவுண்டால் வளர்க்கலாம், கிளரிசிடியா என்று சொல்லக்கூடிய மரம், அகத்தி, சித்தகத்தி, இதெல்லாம் வளர்க்கலாம். மல்பெரி வந்து ஒரு நல்ல தீவனம், மரத்தீவனம். இது வந்து நம்ம பட்டுப்புழு வளர்க்கறதுக்காக பயிர் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு நிறைய மகசூல் தரக்கூடிய ரகங்கள் எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க பட்டுப்புழு வளர்ப்புக்காக. அதை வந்து நம்ம ஆடு வளர்ப்புக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். மல்பெரி, அகத்தி, சவுண்டால், இந்த 3 வந்து ஒரு முக்கியமான மரத்தீவன பயிராக வைத்துக்கலாம். ஒன்னே ஒன்று நினைவில் வைத்துக்கணும், ஆடும் வகை வகையா சாப்பிடும் அது ஒன்று தெரியும். நம்ம வந்து தீவனம் அளிக்கும் போதும் குறிப்பா மரத்தீவனத்தை, ஒரே மரத்தீவனத்தை நிறைய அழிக்க கூடாது, இது கவனத்துல வச்சுக்கணும். எல்லா கால்நடைக்குமே இதுதான். இப்ப சவுண்டல் தான் இருக்குன்னு ஒரு நாளைக்கு 4-5 கிலோ சவுண்டலே நம்ம போட்டக்கூடாது. எல்லா மரத்தீவனத்திலையும் ஒரு எதிர்ச்சத்துக்கள் என்று சொல்வார்கள், ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ், இது வந்து இருக்கும். அது வந்து அந்த சத்துக்கள் பயன்பாடை குறைக்கும். அதனால ஒரே மரத்தீவனத்தை நிறைய நம்ம போடக்கூடாது. இந்த மாதிரி தீவன வகைகளை 1 ஏக்கர்ல பயிரிட்டு 30 ஆடுகளுக்கு நம்மளால கொடுக்க முடியும். இதோட எப்படி மாடுகளுக்கெல்லாம் வந்து உலர் தீவனம் கொடுக்கறோம், தட்டு கொடுக்கறோம், வைக்கோல் கொடுக்கறோம். ஆனா பொதுவா ஆடு வளர்ப்பவர்கள் வந்து வெள்ளாடு வந்து எப்படி வரத்தீவனம் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைவுலேதான் எல்லாரும் இருக்கும். ஆனா கட்டாயமா அதுவும் சாப்பிடும். என்ன அங்க பிரச்சனைனா, வெள்ளாடு எப்படி விருப்பமா புல்லு வகை சாப்பிடாதோ, புல்லு வகையே சாப்பிடாத வெள்ளாடு அது காஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடறதோட இது வந்து குறைஞ்சிரும், அதான் அதுல இருக்கிறது. ஆனா நம்ம அந்த காஞ்ச தீவனத்திலேயே நடக்கல கடலை கொடி சொல்லுவாங்க, அது வந்து இலை வந்து காஞ்சி போறது. அந்த மாதிரி இருக்கிற காஞ்ச தீவனங்களை நம்ம சேகரம் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம தாராளமா கொடுக்கலாம். இதோட நம்ம வேளாண் கழிவுப் பொருட்கள்னு சொல்லக்கூடிய பொட்டு, தவிடு, இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து பொதுவாக சொல்றோம். ஆனால் நம்மளோட நோக்கம் தீவிர முறையில வளர்க்குறோம், இந்த ஆடுகளோட வளர்ச்சி வேகத்தை அதிகப்படுத்தணும், பால் உற்பத்தி அதிகப்படுத்தணும், குட்டிகளோட எண்ணிக்கையை அதிகமா எடுக்கணும் அப்படின்னா கூடுதலா கலப்பு தீவனம் கொடுத்தால்தான் நம்ம இதையெல்லாம் அடைய முடியும். அப்ப இந்த கலப்பு தீவனத்தை வெள்ளாடுகளுக்கு அவசியம் கொடுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும், கலப்பு தீவனம் கொடுக்கும் போது திறன் கூடும், ஆனால் அது நம்ம வருமானத்துக்குள்ள அந்த செலவு வருதாங்கிறத மட்டும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இப்ப கலப்பு தீவனத்தை நம்ம ஓரளவுக்கு குறைந்த செலவுல நம்மளே தயாரிச்சுட்டோம்னா இந்த செலவுகளை கொஞ்சம் குறைக்க முடியும். இப்ப ஒரு கலப்பு தீவனம் தயாரிக்க போற ஒரு 100 கிலோன்னா இப்ப நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும் கலப்பு தீவனத்துல தானிய வகை இருக்கணும், அது வந்து எரிசக்திக்காக, அதே மாதிரி புரதச்சத்துக்காக பருப்பு குரணை, புண்ணாக்கு வகைகள் எல்லாம் இருக்கணும், நார்ச்சத்துக்காக தவிடு வகைகள் இருக்கணும், அப்புறம் கூடவே தாதுப்புக்கள், உயிர் சத்துக்கள், வைட்டமின் என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருக்கணும். கலப்பு தீவனத்தை நம்மளே தயாரிக்கலாம். அதுக்கு வந்து தானிய வகைகள், மக்காச்சோளம், சோளம், கம்பு, ராகி, இந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு 100 கிலோக்கு என்றால் ஒரு 40-ல் இருந்து 50 பங்கு வரைக்கும் நம்ம இந்த தானிய வகைகள் வச்சுக்கலாம். ஒரு 20-ல் இருந்து 25 பங்கு பருப்பு குரணை புண்ணாக்கு வகைகள். கொஞ்சம் விலை குறைவாக இருக்கிற ஒரு பருத்தி கொட்டை புண்ணாக்கு அந்த மாதிரி வந்து புண்ணாக்கு வகைகளை நம்ம தேர்ந்தெடுத்து பருப்பு குரணை புண்ணாக்கு வகைகள் ஒரு 20-ல் இருந்து 25 பங்கு. தவிடு வகைகள் கோதுமை தவிடு அரிசி தவிடு ஒரு 20-ல் இருந்து 25 பங்கு. தாதுப்பு கலவை அவசியம் சேர்த்தணும். இந்த தாதுப்பு கலவையோட பயன்பாடு கறவமாடு வளர்க்குறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு பால் உற்பத்திக்கு சினை பிடிப்பதற்கு நோய் பாதுகாப்பு எல்லாத்துக்கும் தாதுப்பு எப்படி கறவமாட்டுக்கு அவசியமோ அதே மாதிரி தான் ஆடுகளுக்கும். கலப்பு தீவனத்துல தாதுப்பு மிக மிக முக்கியம். அப்ப நம்ம இந்த ஆடுகளுக்காக தீவனம் தயாரிக்கும் போதும் இந்த தாதுப்பு கலவையை ஒரு 2 பங்கு 100 கிலோவுக்கு 1.5 பங்குலேருந்து 2 பங்கு சேர்த்துக்கலாம். சமையல் உப்பு என்று சொல்லக்கூடிய கல் உப்பு வந்து ஒரு 1/2 கிலோ வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தீவனத்தை நம்ம அரைச்சு 15 நாட்களுக்கு தேவையான தீவனத்தை நம்ம வச்சுக்கணும். பிளாஸ்டிக் ட்ரம் மாதிரி வச்சு வச்சிட்டோம்னா நம்ம அந்த தீவனங்களை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். இது எவ்வளவு கொடுக்கலாம் கலப்பு தீவனம் அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ற குட்டிகளுக்கு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும், அது வந்து அதை விற்பனை செய்யற வயது வரைக்கும். அடுத்து வந்து இந்த பால் கொடுத்து கொண்டிருக்கின்ற தாயாடுகளுக்கு ஒரு 150-ல் இருந்து 200 கிராம் குட்டி, ஒரு 2 குட்டி இருந்துச்சுன்னா ஒரு 250 கிராம் வரைக்கும் நம்ம அந்த கலப்பு தீவனம் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். பசுந்தீவனம் உலர் தீவனத்தை பொறுத்த அளவுக்கு வளர்ந்த ஆடுகளுக்கு ஒரு 4-5 கிலோ வரைக்கும் தீவனங்கள் அளவு மொத்தமாக தேவைப்படும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புல்வகை தானிய வகை பாதி, பயிர் வகை மர வகை தீவனம் பாதியாக பிரித்து இந்த அளவுல ஒரு நாளைக்கு 4 வேளைக்கு இந்த பசுந்தீவனம் உலர் தீவனங்களை போடலாம். கலப்பு தீவனத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன அளவு கொடுக்கறோமோ அதை பொறுத்து ஒரு வேளை அல்லது 2 வேளையாக நம்ம கலப்பு தீவனத்தை பிரித்து கொடுக்கலாம். கலப்பு தீவனத்தை பொறுத்த அளவுக்கு மாவு வடிவில் தான் நம்ம தயாரிக்கிறதுனால அரைக்கிறதுனால நீங்க அப்படியே கொடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து பொறப்போயிடும். அதனால வந்து லேசா தண்ணி சேர்த்து ஒரு உப்புமா பதம் என்று சொல்ற மாதிரி நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இப்ப சில தனியார் நிறுவனங்கள் குச்சி வடிவில கூட இந்த ஆட்டு தீவனங்களை தயாரிச்சு விற்பனை செய்யறாங்க. நம்மளோட உற்பத்தி செலவு அதற்கு அனுமதித்தால் நம்ம அந்த தீவனங்களை கூட நம்ம வாங்கி பயன்படுத்த முடியும். இதற்கூட வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள், கன்று குட்டிகள் இதெல்லாம் வளர்க்கும் போது பார்த்தோம்னா அந்த ஆடுகள்லாம் வந்து மண்ணை நக்கிறதோ இல்லை அந்த கொட்டைக்காக வச்சிருக்கிற ஒரு தூண்கள் அதையெல்லாம் நக்கிட்டு இருக்கும். இதற்கு வந்து காரணம் தாதுப்பு பற்றாக்குறை இருக்கலாம், அதற்கு அது ஒரு பழக்கமும் கூட. அப்ப நம்ம இந்த பற்றாக்குறை நிவர்த்தி செய்யணும், அந்த பழக்கத்தையும் பூர்த்தி செய்யணும் என்றால் தாதுப்பு கட்டிகளை நம்ம கொட்டையில கட்டி தொங்க விடலாம். இதெல்லாம் வந்து நம்ம கால்நடை தீவனம் இருக்கிற கடைகள்ல அல்லது கால்நடை மருந்துகள் இருக்கக்கூடிய மொத்த விற்பனையாளர்கிட்ட இந்த தாதுப்பு கட்டி மினரல் பிளாக் என்று சொல்வார்கள் அந்த கட்டிகளை வாங்கி நம்ம ஒரு கம்பியில கட்டி ஆட்டோட நக்கிற அளவுக்கு அது வந்து தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம அந்த தாதுப்பு கட்டியும் வச்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு பசுந்தீவனம் உலர் தீவனம் கலப்பு தீவனம் தாதுப்பு கலவை சேர்ந்தது தாதுப்பு கட்டி இதெல்லாம் கொடுத்தாத்தான் இது ஒரு சமச்சீர் தீவனமாக நல்ல வளர்ச்சி நல்ல இனப்பெருக்கம் குட்டிகளோட எண்ணிக்கை இதையெல்லாம் நம்ம அடைய முடியும்.
சரிங்க சார், இப்ப வந்து தீவனம் அப்படிங்கறது என்னென்ன முறைகள்ல கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. இப்ப அடுத்ததான் நமக்கு பார்க்கும்போது நோய்கள் என்னென்ன தாக்கக்கூடும் இந்த ஆடு வளர்க்கும் போது, அப்படி ஏற்படக்கூடிய அந்த நோய்களை எப்படி சரி செய்யலாம், இல்ல அதுக்கு முன்னாடியே வராம தடுத்துக்கிறதுக்கான முறைகள் அதை பத்தி சொல்லுங்க.
நோய் பராமரிப்புல இந்த வருமுன் காப்போம் இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனத்துல வச்சுக்கணும். நம்மளோட கொட்டகை பராமரிப்பு நல்ல காற்றோட்டம், அதுக்கு தேவையான இடவசதி, ஒவ்வொரு நாளும் அந்த கொட்டகையை சுத்தம் பண்றோம், பிழுக்கைகளை வந்து கீழே அதாவது நம்ம சலடத்துறை அமைச்சிருந்தா கூட கீழே வந்து சிமெண்ட் காங்கிரீட் கொண்டு தரை அமைச்சிருந்து சுத்தப்படுத்தி நம்ம கிருமி நாசினி கொண்டு நம்ம சுத்தம் பண்ண முடியும். அதே மாதிரி திறந்த வெளியை நம்ம எப்படி வச்சிருக்கோம்னா மண் தரையா வச்சிருந்தாலும் தண்ணீர் தேங்காதவாறு எளிதில் காயக்கூடிய மாதிரி, அதே மாதிரி நல்ல வாட்டம் தண்ணீர் வடிந்து செல்ற மாதிரி. அப்ப நம்ம கொட்டையவே கொஞ்சம் தரை மட்டத்திலிருந்து கொஞ்சம் உயர்வான இடத்துல அமைச்சிட்டாலே இந்த காற்றோட்டம் வடிகால் எல்லாமே நல்லா கிடைச்சிரும். நோய் பராமரிப்புல இதுதான் அடிப்படை. அதே மாதிரி அந்த ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் நல்லா சத்துக்கள் நிறைந்ததாக கொடுக்கறோம். முதல்ல கொட்டகை பத்தி சொல்லும் போது சொல்லியிருந்தேன், ஆடுகள் இயல்பா மேயும் போது எப்படி மேயுது அதே மாதிரி உள்ள கொட்டகையிலே அதே மாதிரி தீவனம் சாப்பிடுறதுக்கு கீழே குனிஞ்சு சாப்பிடுற மாதிரி அமைப்பு, தலையை தூக்கி அதே மாதிரி காலை தூக்கி வச்சு சாப்பிடுற மாதிரி, தலையை வெளியே நீட்டி சாப்பிடுற மாதிரி, இந்த மாதிரி முறைகள்ல நம்ம வச்சுட்டா அப்ப அதோட பழக்க வழக்கங்களுக்கும் நம்ம அதை பூர்த்தி செய்யறோம். அதன் மூலமாக தீவனம் சாப்பிடுற அளவை அதிகப்படுத்த முடியும். அப்ப நிறைய சத்துக்கள் கிடைக்கும், ஆரோக்கியம் அங்க வந்துடும். அடுத்து வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர், தண்ணீர் தொட்டிகள் வந்து தேவைப்படுற அளவுக்கு வச்சுக்கணும். தண்ணீர் தொட்டின்னு பார்த்தோம்னா ஒரு ஆட்டுக்கு தண்ணீர் தொட்டியில இடவசதி வந்து 5 சென்டிமீட்டர், ஒரு ஆட்டுக்கு 5 சென்டிமீட்டர். தீவன தொட்டியோட இடவசதி பாத்தீங்கன்னா 1.5 அடி, ஒரு ஆடு இருந்தா 1.5 அடி நீளம் தீவன தொட்டி வேணும். ஒரு 10 ஆடு இருந்தா 15 அடி நீள தீவன தொட்டி, அதை வந்து 5 அடி நீளம் 3 தொட்டியா அது மாதிரி கூட வச்சுக்கலாம். சரியான இடவசதி, சுத்தமான தண்ணீர், தேவையான அளவுக்கு தீவன தொட்டி வச்சிருக்கணும். இதெல்லாம் பராமரிச்சு கொட்டகைய தினசரி சுத்தம் செய்து கிருமி நாசினி மருந்துகளை தேவைப்படுறப்ப உபயோகப்படுத்தினாலே நிறைய நோய்கள் வந்து வராது. ஆனால் தொற்று நோய்களை காற்றுல வரக்கூடிய நோய்கள் இருக்கு, வெளியில இருந்து மற்ற கால்நடைகள் மூலமாக உள்ள வந்துடலாம். நம்ம பண்ணை அமைச்சிருக்கும் போது வெளியிலிருந்து ஒரு கால்நடைகளை நேரடியா நம்ம பண்ணையில சேர்த்திடக்கூடாது. இதற்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குவாரண்டைன் என்று சொல்வார்கள். ஏற்கனவே ஒரு 30 ஆடு இருக்கு, நம்ம புதிதாக ஒரு 5 ஆடு வாங்கிட்டு வரோம்னா அந்த ஆடுகளை பண்ணைக்குள் உடனடியாக அனுமதிக்காம வேற ஒரு இடத்துல பராமரித்து ஒரு 3 வாரத்திற்கு அதற்கு தேவையான குடற்புழு நீக்க மருந்துகள் கொடுத்து வெளிப்புற ஒட்டுண்ணி நீக்கம் செய்து தடுப்பூசிகள் போட்டு அதற்கப்புறம் தான் உள்ள அனுமதிக்கணும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்ம உள்ள இருக்கிற ஆடுகளுக்கு எல்லாமே குடற்புழு நீக்கம் செஞ்சுட்டு இருக்கோம், வெளிப்புற ஒட்டுண்ணிக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கோம், அதே மாதிரி தேவையான தடுப்பு ஊசிகளை நம்ம வழங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம இது மாதிரி செஞ்சிட்டு இருக்கிற ஆட்டு பண்ணைக்குள்ள புதிதாக ஆடுகளை உள்ள அனுமதிக்க கூடாது. அப்ப இந்த குவாரண்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு 3 வாரத்திற்கு நம்ம வெளியே வச்சிருக்கோம். ஏன்னா குறிப்பா அந்த வாய்ப்பு நோய் எல்லாம் வந்து மற்ற ஆடுகளுக்கு வேகமாக பரவிடும். அப்ப இது மாதிரியான பராமரிப்பு முறைகளை மேற்கொண்டாலே நோய்களை கட்டுப்படுத்தலாம். சரி, அடுத்து என்ன, வேற என்ன நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒவ்வொரு பகுதிக்கும், அதுக்கு பேர் எண்டமிக் டிசீசஸ் அப்படிம்பாங்க, ஒவ்வொரு பகுதிக்கும் சில நோய்கள், குறிப்பிட்ட நோய்கள் வரும். சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அடைப்பான் நோய் வரும், ஆனால் சில பகுதிகளில் அடைப்பான் நோய் இருக்காது. அப்போ வந்து இல்லாத பகுதிகளுக்கு இந்த அடைப்பான் நோய்க்கான தடுப்பூசி போட வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி இப்போ ஆட்டுக்கொல்லி நோய், PPR, இந்த ஆட்டுக்கொல்லி நோய் ஒரு மிக 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 முக்கியமான நோய் வெள்ளாடு வளர்ப்புல. இது வந்து நம்ம எங்க ஆடு வளர்த்தாலும் இந்த ஆட்டுக்கொல்லி நோய்க்கு நம்ம பகுதியில் வருதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு தேவையான தடுப்பூசியை வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயமாக ஆட்டுக்கொல்லிக்கு போட்டுக்கணும். இன்னொன்று வந்து கோமாரி நோய், கோமாரி நோய் அல்லது வாய்ச்சப்ப காண இந்த மாதிரி பேர்ல அந்த நோயை சொல்றாங்க. வாயில எல்லாம் புண்ணு வந்துடும், ஜலவாய் உழுக்கும், கால் குழாம்புல புண்ணு வந்துடும். அப்ப இந்த மாதிரி இருக்கிற கோமாரி நோய்க்காகவும் நம்ம எதிராக தடுப்பூசி 6 மாதத்துக்கு ஒரு முறை போட்டுக்கணும். இதெல்லாம் யாரு சொல்லுவாங்கன்னா, உங்க நீங்க எங்க பண்ணை அமைக்கிறீங்களோ அங்க பக்கத்துல இருக்கிற கால்நடை மருத்துவரை நீங்க கட்டாயமா தொடர்பு கொண்டு நம்ம பகுதியில இந்த வெள்ளாடுகளுக்கு என்னென்ன தடுப்பூசிகள் போடணுமோ அதை போட்டுக்கலாம். நம்ம எல்லா தடுப்பூசிகளும் போடணும் அவசியம் இல்லை. இதே மாதிரி துள்ளு மாறி நோய் என்று சொல்லுவார்கள், என்ட்ரோடாக்சிமியா. இது பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த மேய்ச்சல் இருக்கிற ஆடுகள்ல புது பச்சை என்று சொல்வார்கள். இந்த புது புல்லு மேயறப்போ இந்த ஆடுகள், அதுவும் பார்த்தோம்னா நல்லா மேய்ஞ்சு எடை அதிகமா இருக்கிற அந்த வளர்ந்த ஆடுகள் தான் இறக்கும் துள்ளு மாறி நோயில. அப்ப அந்த நோய்கள் தாக்கம் நம்ம பகுதியில இருக்கு அப்படின்னா நம்ம வளர்க்கிற முறையும் அவர்கிட்ட சொல்லி இந்த நோய்க்கான தடுப்பூசி தேவைப்பட்டா தடுப்பூசி போட்டுக்கணும். இது வந்து தொற்று நோய்களுக்காக. இந்த ஆடுகளை சொல்லும் போது நடமாடும் வங்கி என்று சொல்வார்கள், சீக்கிரமா பணம் பண்ணலாம்னு சொல்றக்காக. இன்னொரு பேர் இதுக்கு உண்டு, நடமாடும் மியூசியம் என்று சொல்வார்கள். மியூசியம்னா அருங்காட்சியகம். இப்போ எப்படி அருங்காட்சியகத்துல நிறைய பலவித பொருட்கள்லாம் எல்லா இதெல்லாம் வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி நிறைய ஒட்டுண்ணிகளின் அருங்காட்சியகம் இந்த வெள்ளாடு. ஒட்டுண்ணிகள்னா உட்புற ஒட்டுண்ணிகளான குடற்புழுக்கள் இருக்கலாம், அதே மாதிரி வெளிப்புற ஒட்டுண்ணிகளான உண்ணி, பேனு, சொறிப்பூச்சி இதெல்லாம் தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த ஒட்டுண்ணி கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் நோய் கட்டுப்பாடுல. அப்ப நம்ம அந்த ஆடுகளுக்கு உட்புற ஒட்டுண்ணிகள் சொல்லக்கூடிய குடற்புழுக்களுக்கு குடற்புழு நீக்க மருந்துகள் கால்நடை மருத்துவோட ஆலோசனைப்படி 2 மாத இடைவெளியில, 3 மாத இடைவெளியில நம்ம குடற்புழு நீக்க மருந்துகள் சுழற்சி முறையில், ஒரே மருந்து ஒரு தடவை கால்நடை மருத்துவர் எழுதி கொடுத்த மருந்தையே நீங்க அடுத்தடுத்து பயன்படுத்தாம அவங்களோட ஆலோசனையை பெற்று சுழற்சி முறையில பயன்படுத்தணும். அதே மாதிரி வெளிப்புற ஒட்டுண்ணிகளுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. விவசாயத்துல வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துறோமோ அது மாதிரிதான் இந்த வெளிப்புற ஒட்டுண்ணிகளுக்கான மருந்து, சைப்பர் மெத்ரின், டெல்டா மெத்ரின், ஐவர் மெக்டின் போன்ற மருந்துகள் உள்ளன. அதை வந்து குறிப்பாக என்ன அளவுல கலக்கணுமோ நீர்ல, சில மருந்துகள் பார்த்தா 1 லிட்டர் தண்ணீர்ல 1 மில்லி மருந்து கலக்கணும், சில மருந்துகள் 1 லிட்டர் தண்ணீர்ல 2 மில்லி மருந்து கலக்கணும். அந்த மருந்து குப்பியிலேயே போட்டிருக்கும் அளவுகள், அந்த அளவுகளை சரியான அளவுகளை கலந்து நம்ம காலையில தீனியெல்லாம் தண்ணியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடுகளுக்கு முடிக்கு எதிர்வார்க்குள்ள போடலாம். பெரிய பண்ணை இருந்தா மருந்து குளியலுக்காக ஒரு தொட்டிகள் கூட கட்டலாம், பிரத்யேக தொட்டிகள் கூட ஒரு பெரிய பண்ணைக்கு தேவைப்படும். ஒரு 30 ஆடு 40 ஆடு இருக்கிற பண்ணையில நம்ம வாளியில ஒவ்வொரு இடத்துலயும் எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு ஆடுகளுக்காக பண்றதை விட ஒரு தொட்டி மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மருந்து குளியல் தொட்டியில அந்த ஆடுகளை நிறுத்தி மருந்து குளியல் கொடுக்கலாம். அப்ப உட்புற ஒட்டுண்ணிய கட்டுப்படுத்துறோம், வெளிப்புற ஒட்டுண்ணில வராம தடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த வெளிப்புற ஒட்டுண்ணிகள் மருந்துகளை ஆடுகளுக்கு மேல பூசுவதோடு இல்லாமல் கொட்டகையில கட்டாயமாக நம்ம மருந்து அடிக்கணும். ஏன்னா ஆடுகளுக்கு மேல அந்த மருந்தை தெளிச்சிருப்பீங்க, ஆடு மேல இருக்கிற உணி இறந்துருக்கும், ஆனா கொட்டகையில் இருக்கிற உணி வந்து உயிரோட இருக்கும். திரும்ப வந்து அந்த உணி வந்து குஞ்சுகள் பொறிச்சு அது பெருசாகும். ஒரு உணி 300-400 முட்டை கூட வைக்கும். இந்த உணி தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா ரத்தத்தை உறிஞ்சும், ரத்த சோகை ஏற்படுத்தும், ஆடுகளுக்கு ஒரு நோய் நிலைன்னு சொல்லலாம், அசௌகரியமான நிலையை ஏற்படுத்தும். அதனாலயே தீவனம் சாப்பிட்றது குறைஞ்சிரும். மேலும் இந்த உணி வழியாக உணி காய்ச்சல், இரண்டு மூன்று வகையான காய்ச்சல் இருக்கு. எப்படி நம்ம இப்போ வந்து கொசு கடித்தா மலேரியா வருது, சிக்கன் குனியா வருது, அதே மாதிரி டெங்கு காய்ச்சல் வருது அப்படிங்கிற மாதிரியே உணி வழியாகவும் இந்த காய்ச்சல் வரும். அதன் மூலமாக ஆடுகளை இழக்க நேரிடும். அப்ப நம்ம இதற்கு ஒரே வழி உணி வராம உணி பண்ணையில் இல்லாம நம்ம கட்டுப்படுத்துவது. இது ரொம்ப எளிதுதான். முறையாக ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த உணி கட்டுப்பாடு செய்தாலே அந்த பண்ணையில உணிகளை கட்டுப்படுத்த முடியும். அடுத்து இந்த ஆடுகளுக்கு வந்து வேற சில சாதாரணமான நோய்கள், ஒரு சளி பிடித்திருக்கலாம், அல்லது வந்து ஒரு கழிச்சல் வரலாம், ஒரு அஜீரணம் வரலாம், சில காயங்கள் ஏற்படலாம். ஸோ அப்ப இந்த மாதிரியான இருக்கிற இதுக்கு வந்து நம்ம தேவைப்படுற முதலுதவி மருந்துகளை நம்ம எப்பவுமே வச்சுக்கலாம், கால்நடை மருத்துவரோட ஆலோசனை பேர்ல வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய வகை வகையா தீவனம் கொடுக்கும்போது ஆடு மாடுகள்லாம் வந்து நான்கு வயிறுடைய கால்நடைகள், அதுல பெரிய வயிறு தான் செரிப்பு வயிறு, அசைவுன்னு சொல்லுவாங்க, ரூமன் என்று சொல்லுவாங்க. இதுல வந்து நுண்ணுயிர்கள் தான் ஜீரணத்தை செயல்படுத்துறது. அப்ப அந்த நுண்ணுயிரோட மாற்றம் அளவு அதிகம் குறைவு ஆகும்போது இந்த அஜீரணம் வருவதற்கு இல்ல வயிறு பொறுமல் வருவதற்கு எல்லாமே வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம அதற்கு தகுந்த முதலுதவிகளும் அதே மாதிரி அதுக்காக சிகிச்சைகளும் நம்ம கால்நடை மருத்துவர்கிட்ட நம்ம கட்டாயமா எடுத்துக்கணும்.
நேயர்களே, இதுவரைக்கும் ஆடுகளுக்கான தீவனம் மற்றும் நோய் மேலாண்மை பற்றி கால்நடை மருத்துவர் ஆர் ஆறுமுகம் அவங்க சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீ அடுத்த வார நிகழ்ச்சியில் இனப்பெருக்க பராமரிப்பு, விற்பனை இந்த மாதிரி இன்னும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வாரம் நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு எழுதுங்க. crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு.